அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 30 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI அமைப்பைச் சேர்ந்தவர் என்கிற குற்றச்சாட்டின் கீழ் இலங்கையர் என்று கருதப்படும் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்த செய்திகள், 2 நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்களின் கூட்டத்திற்கு ஆனந்த சங்கரி அழைக்கப்படாதது ஏன் என்பதற்கு அந்த அமைப்பின் பதில்,
அவருடைய செயல்பாடும் இந்த நடவடிக்கை காரணமாக இருக்கக்கூடும் என்று சபை கருதியதால், ஆகவே இறுதியாக அவரோடு பேசி இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம்.
இந்திய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இலங்கையின் வடபகுதி தமிழர்கள் சிலரின் கருத்துக்கள் அடங்கிய பெட்டகம்,
காங்கிரஸ் எங்களுக்கு எந்தமான சாதகமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தவில்லை, நரேந்திர மோடி வந்து எங்களுக்கு என்னதான் செய்வார்ன்றதை இப்போதைக்கு நாங்கள் சொல்லக்கூடியதா இல்லை, வந்த பிறகுதான் சொல்லலாம்,
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தியறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன், சாதாத்.
உலகம் ஆன்டிபயோட்டிக்ஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகளின் காலத்திற்கு பிந்தைய ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இத்தகைய ஒரு காலகட்டத்தில் மக்கள் சாதாரண தொற்றுகளினாலும் சிறிய காயங்களினாலும் கூட உயிரிழக்கும் நிலை மீண்டும் வரலாம் என்றும் அது கூறுகிறது. சூப்பர் பக்ஸ் எனப்படும் நோய் உண்டாக்கும் கிருமிகள் உருமாறி மிகவும் சக்தி வாய்ந்த ஆன்டிபயோட்டிக்ஸிடமிருந்து தப்பித்துக் கொள்ளும் நிலையை எட்டியிருப்பதாகவும், இது இப்பொழுது உலக அளவில் பெரும் அச்சுறுத்தலை தோற்றுவித்துள்ளதாகவும் அந்த அமைப்பு கூறுகிறது.
சீனாவின் மேற்கு பகுதியில் ரயில் நிலையம் ஒன்றில் நடந்த பெரிய வெடிச்சம்பவம் ஒன்றில் பலர் காயமடைந்திருக்கின்றனர். அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு நிலவும் சின்ஜியாங் மாகாணத்தின் தலைநகரமான உரும்ச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. 50 காயமடைந்திருப்பதாக ஒரு தகவல் கூறுகிறது. இந்த சம்பவம் பற்றி இணையத்தில் வெளியாகி இருக்கின்ற உறுதி செய்யப்படாத படங்களில் பயணப்பெட்டிகளில் இரத்தக்கரையும் ரயில் நிலையத்தில் வெடிச்சிதறல்களும் காணப்பட்டிருக்கின்றன. அண்மைய மாதங்களிலே பல வன்முறை மிக்க மோதல்கள் நடந்த ஒரு இடம் சின்ஜியாங் ஆகும். இந்த மாகாணத்துக்கு அதிபர் ஜி ஜின்பிங் வந்து போகின்ற நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் முடுக்கிவிடும் என இந்த பயணத்தின் போது அதிபர் தெரிவித்திருந்தார்.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய ஆதரவு படைகள் மேலும் மேலும் அரச கட்டிடங்களை ஆக்கிரமித்து வரும் நிலையில் தமது பாதுகாப்பு படையினரால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாத ஒரு நிலை உள்ளது என்று நாட்டின் தற்காலிக அதிபர் அலெக்சாண்டர் துர்ச்சினோ கூறுகிறார். டான்ஸ்டெக் மற்றும் லுஹான்ஸ் நகரில் கலவரம் மேலும் பரவாமல் தடுப்பதே இப்பொழுதைய முக்கிய லட்சியம் என்று மாகாண அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே முன்னதாக ஹோர்லிவிக்கியா நகரில் உள்ள உள்ளூர் அரசாங்க அலுவலகம் மற்றும் காவல்துறையின் தலைமையகம் ஆகியவற்றையும் ஆயுததாரிகள் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள்.
தெற்கு சூடானில் மோதலில் ஈடுபட்டு வரும் 2 தரப்பினருமாக 9,000 அதிகமான சிறார்களை சண்டையிடுவதற்காக படையில் சேர்த்திருக்கிறார்கள் என ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை கூறியிருக்கின்றார்.
UNICEF has researched and produced figures on the level of recruitment.
3 பயணமாக அந்நாட்டுக்கு சென்றிருக்கின்ற நவநீதம் பிள்ளை அங்கே நீடித்து வருகின்ற வன்முறையும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற 10,000 அதிகமான மக்களின் இடம்பெயர்வும் பஞ்சம் வரலாம் என்ற ஆபத்துமாக சேர்ந்து தெற்கு சூடான் மக்களை பேரழிவின் விளிம்பிலே தள்ளியிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இனத்தின் அடிப்படையில் மக்கள் கொல்லப்படுவதென்பது தெற்கு சூடானிலும் நிகழ்ந்து வருகிறது. ஆனால் ருவாண்டாவில் நடந்தது போன்ற இனப்படுகொலை தெற்கு சூடானில் நடக்க ஐநா அனுமதிக்காது என இனப்படுகொலை தடுப்புக்கான ஐநாவின் விசேட தூதர் ஆடமா டியாங் கூறியிருக்கின்றார்.
புருனேயில் கடுமையான இஸ்லாமிய தண்டனைகளை அறிமுகப்படுத்துவதாக நாட்டின் சுல்தான் அறிவித்துள்ளார். கைகளை வெட்டுதல், கல்லெறிந்து கொல்லுதல் போன்ற இறுதியான தண்டனைகள் உட்பட கடுமையான தண்டனைகள் நாளை வியாழக்கிழமை முதல் அங்கு நடைமுறைக்கு வருகிறது. தென்கிழக்கு ஆசியாவில் இஸ்லாமிய சட்டமான ஷரியாவை அறிமுகப்படுத்தும் முதல் நாடு புருனே தான். புருனேயில் ஷரியா சட்டம் 3 நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சுல்தான் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த முன்னெடுப்பை மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஐநா ஆகியவை குறை கூறியுள்ளன. விரிவான தகவல் எமது இணையதளத்திலும் ஃபேஸ்புக்கிலும்.
ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி எதிர்வரும் ஆண்டில் கணிசமான அளவில் குறையும் என சர்வதேச நாணய நிதியமான IMF கணித்திருக்கிறது. ரஷ்ய பொருளாதாரம் 0.2% வளர்ச்சி மட்டுமே காணும் என தற்போது எதிர்பார்க்கப்படுவதாய் மாஸ்கோவில் IMF மூத்த அதிகாரி அன்டோனியோ ஸ்பிலிரெம்பர்கோ தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய பொருளாதாரம் 1.3% வளர்ச்சி அடையும் என இதற்கு முன்பு வரை கணிக்கப்பட்டிருந்தது. யுக்ரைன் நெருக்கடி தொடர்பில் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச தண்டனை தடைகளால் ரஷ்ய பொருளாதார வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்றும் முதலீடு வரத்து குறையலாம் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார்.
செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய கண்ணோட்டம். பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அமைப்பைச் சேர்ந்தவர் என்கிற குற்றச்சாட்டின் கீழ் இலங்கையர் என்று கருதப்படும் ஒருவர் சென்னையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவின் மத்திய புலனாய்வு அமைப்புகளும் தமிழக காவல்துறையும் இணைந்து மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயைச் சேர்ந்தவராக கருதப்படும் ஒரு நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதான ஜாக்கிர் ஹுசைன் என்ற இந்த நபர் இலங்கையின் கண்டி பகுதியைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமையன்று கைது செய்யப்பட்ட இவர் ஒரு நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத அமைப்பிற்காக தமிழகத்தில் ஆட்சேர்ப்பு பணியில் ஜாக்கிர் ஈடுபட்டிருந்ததாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் கொடுத்த தகவலை அடுத்து தமிழ்நாடு காவல்துறையில் அடிப்படைவாத இயக்கங்களை கண்காணிக்கும் பிரிவான கியூ பிரிவு அந்த நபரை செவ்வாய்க்கிழமையன்று கைது செய்துள்ளது. அவரிடமிருந்து சில கள்ளநோட்டுகளும் வரைபடங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிகிறது. 1967 ஆண்டின் சட்டவிரோத தடுப்பு சட்டம் மற்றும் இந்திய குற்றவியல் சட்டம் 120B ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் இருந்து செயல்படும் பாகிஸ்தானைச் சேர்ந்த நபரின் அறிவுறுத்தலின்படி செயல்பட்டதாக சொல்லப்படும் ஜாக்கிர் ஹுசைனுக்கு யாருடன் தொடர்புகள் இருக்கின்றன, அவருடைய முழுமையான நோக்கங்கள் என்ன என்பது குறித்து தொடர் விசாரணைகளை மேற்கொள்ளவிருப்பதாக தமிழக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையிலிருந்து இந்த நபர் சுற்றுலா பயணிகளுக்கான விசாவில் இந்தியாவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இவருடைய புகைப்படம் ஏதும் இதுவரை தமிழக காவல்துறையினரால் வெளியிடப்படவில்லை.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளரான நரேந்திர மோடி தேர்தல் நடத்தை விதியை மீறியதற்காக அவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு காவல்துறைக்கு தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதையடுத்து குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் பகுதி காவல்துறை நரேந்திர மோடி மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறது. இது பற்றிய செய்திகளை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இன்று நடைபெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் குஜராத் மாநிலத்தின் காந்திநகர் தொகுதியில் தனது வாக்கினை பதிவு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நரேந்திர மோடி தனது கட்சி சின்னமான தாமரை சின்னத்தை தனது கையில் ஏந்தி ஊடகங்களுக்கு பேட்டியளித்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை மீறும் செயல் என்று அரசியல் கட்சிகள் சில தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலும் மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் தேர்தல் இன்று நடைபெற்று வரும் சமயத்தில் நரேந்திர மோடி தான் வாக்களித்த பின் ஒரு கூட்டத்தை கூட்டி செய்தியாளர்களை சந்தித்தது என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவுகள் 126(1)(a) மற்றும் 126(1)(b) ஆகியவைகளை மீறுவதாகவும், எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 324 நரேந்திர மோடி மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நரேந்திர மோடியின் இந்த கூட்டம் மற்றும் தேர்தல் நேரத்தில் அவர் கட்சி சின்னத்தை காண்பித்த காட்சியை தொலைக்காட்சி சேனல்கள் ஒளிபரப்பியதும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாக இருக்கிறது என்றும், அந்த தொலைக்காட்சி சேனல்கள் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 126(1)(b) இன் கீழ் தனியாக முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் காவல்துறை நடவடிக்கை எடுத்த பின் அந்த நடவடிக்கை தொடர்பிலான அறிக்கைகள் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய நேரப்படி மாலை 6 அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் இன்று இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான 7 கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் உள்ள 89 தொகுதிகளில் பரவலாக அமைதியாகவே நடைபெற்றது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தெலங்கானா பகுதியில் மாலை 3 நிலவரப்படி 59% வாக்குகள் பதிவாகியிருந்தது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தெலங்கானா மாநிலத்தை ஆட்சி செய்யவிருக்கும் மாநில அரசை தீர்மானிக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுடன் சேர்த்து நடைபெற்றது.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இலங்கை செய்திகள். சர்வதேச சமூகம் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்று அந்த கட்சியின் தலைவரான ரா சம்பந்தன் இன்று வலியுறுத்தி கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் மட்டக்களப்பில் இருக்கும் செய்தியாளர் உதயகுமார்.
சர்வதேச சமூகம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் மாற்றுக் கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இன்று திருகோணாமலை நகர மண்டபத்தில் நடைபெற்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் அண்மையில் தென்னாப்பிரிக்காவுக்கு மேற்கொண்ட விஜயம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தற்போதைய நிலவரங்கள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக இந்த கூட்ட முடிவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறினார்.
சம்பந்தமையா அவர்கள் சர்வதேசத்துல இருக்கிற நிலைப்பாட்டை நாங்க கவனத்தில் எடுத்து நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், அதே நேரத்துல எங்களுக்குள்ள மாற்று கருத்துக்கள் இந்த சர்வதேச சம்பந்தமாக வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியா எங்களுடைய நேச நாடு, இந்தியா ஐநாவிலே நடந்து கொண்ட இழத்தை வைத்துக் கொண்டு இந்தியாவை நாங்கள் ஓரந்தள்ள முடியாது, புது அரசு சில வழிகளில் வரலாம், அது எப்படி செயல்பட போகும் என்று எங்களால் ஊகிக்க முடியாது. இருந்தாலும் யார் வருகிறார்களோ அவர்களை சந்தித்து பேசி எங்களுடைய நிலைமை எடுத்துக் கூறி எங்களோடு நிற்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் கையாள வேண்டும். அந்த வகையில் சர்வதேசத்தின் இன்றைய சூழலை நாங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். அடுத்தது தெரிவுக்குழு என்பது எங்களை பொறுத்த மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாதவருடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அரசாங்கத்துக்கும் பேசி இணக்கப்பாடு வந்து அந்த இணக்கப்பாடு தெரிவுக்குழுவிலே தீர்மானமாக எடுக்கப்பட்டால் அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் நேரே தெரிவுகளுக்கு சென்று நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தையை தொடர முடியாது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்துப்பட அவருடைய விலை இருந்தது
என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரி இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது.
இல்லை, அழைப்பதில்லை என்ற நிலை இல்லை. அவருடைய அந்த வகையில் அவருடைய செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் ஒரு திருப்திகரமான நிலைமை அங்கு இருக்கவில்லை. நேற்றைய தினம் அவர் தேர்தல் திணைக்களத்திடம் சென்று தனக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுத்தொன்று சொல்லியிருக்கிறார். அதை விட இந்த காமன்வெல்த் நாட்டிலே இலங்கை தலைமைத்துவம் வகிக்கிறது, அந்த வகையிலே காமன்வெல்த் நாட்டிலே கனடாவை ரொம்ப சிறுகிறது, அந்த நாட்டுக்கு அந்த காமன்வெல்த் நாடுகள் காமன்வெல்த்துக்கு பணங்கள் வழங்குவதுண்டு அதன் நிர்வாக நடைமுறை செலவழிப்பதற்கு. அந்த வகையிலே கனடா அந்த பணத்தை நிறுத்தி இருக்கிறது, அந்த பணத்தை திருப்பி மீள கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார். இதைவிட இந்தியா ஐநா அவை கூட்டத்திலே நடுநிலைமை வகிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் கடிதத்திலே கூறியிருந்தார். இப்படி பரவலான அதை விட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்காலும் தீர்வை பெற்றுக் கொடுக்காது என்று அவர் வழியிலே இருப்பது போன்ற செயல்பாட்டை செய்திருக்கிறார். அந்த வகையிலே அதோடு இடவழியை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த செயல்பாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான நிலையாக இருக்காது என்பது பரவலாக அங்கத்தவருடைய கருத்தாக இருந்தது. அந்த வகையிலே அவருடைய செயல்பாடும் இந்த இடஒதுக்கி காரணமாக இருக்கக்கூடும் என்று சபை கருதியதால், ஆகவே இறுதியாக அவரோடு பேசி இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தோம்
என்று இது தொடர்பில் பதிலளித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. திரு சேனாஜிராஜா அவர்கள், நான், செல்வம் அடைக்கல்நாதன், சித்தார்த்தன், சுமந்திரன் போன்றோர் அந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றார்கள். இரண்டாவதாக, இந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது மாதாந்தம் கூடுவதாகவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மூன்றாவது வாரத்தின் வெள்ளிக்கிழமைகள் கூடுவதாக நேற்று முடிவு செய்யப்பட்டது
என்று இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறினார். இந்த கூட்டத்துக்கும் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் வி ஆனந்த சங்கரி அழைக்கப்படவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் தொழிற்சங்க ஒன்றியம் நாளைய தினம் கொழும்பு ஹெட் மைதானத்தில் மே தின கூட்டத்தை நடத்துவதற்கு நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய செய்தியை தருகிறார் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
போலீசார் விடுத்த வேண்டுகோளொன்றை ஏற்றுக்கொண்ட கொழும்பு கோட்டை நீதிமன்றம் தொழிற்சங்க ஒன்றியத்தினால் நாளைய தினம் கொழும்பு ஹைட் மைதானத்தில் மேதின கூட்டமொன்றை நடத்துவதை தடை செய்யும் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த போலீசார் ஹைட் மைதானத்தில் மேதின கூட்டமொன்றை நடத்துவதற்கான அனுமதியை முதன் முறையாக இலங்கை வங்கி ஊழியர்களின் சங்கம் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பெற்றுக் கொண்டுள்ளதாக அறிவித்தனர். எனவே இந்த மைதானத்தில் கூட்டமொன்றை நடத்துவதற்கு தொழிற்சங்க ஒன்றியத்துக்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்த போலீசார் சம்பந்தப்பட்ட மைதானத்தில் 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டால் அதன் மூலம் மோதல்கள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவித்தனர். போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சம்பந்தப்பட்ட தடையுத்தரவை பிறப்பித்தார். ஆயினும் போலீசார் கூறிய கருத்துக்களை நிராகரித்த தொழிற்சங்க ஒன்றியத்தின் அங்கம் வகிக்கும் இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கடந்த 16ஆம் திகதி நடைபெற்ற கூட்டமொன்றின் போது ஹைட் மைதானத்தில் மேதின கூட்டமொன்றை நடத்துவதற்கு போலீசார் தனக்கு அனுமதி வழங்கியதாக தெரிவித்தார். போலீசார் நீதிமன்றத்துக்கு பொய்யான தகவல்களை வழங்கியே இந்த தடையுத்தரவை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
இப்போ இது சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும், கொழும்புல மே தினம் சம்பந்தமாக எப்படி ரோட்ஸ் எப்படி கொடுக்கறது, அதுக்கு கிரவுண்ட்ஸ் எப்படி கொடுக்கறது தீர்மானிக்கிறது வந்து போலீஸ். அப்படியே டிஐஜியால 16ஆம் தேதி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் ஒன்று வச்சு இது எப்படி தீர்மானிக்கிறது, தீர்மானிக்க இல்லை, தீர்மானிக்காமல் எங்களோட சம்மேளனத்துக்கு இதை கொடுக்கணும் அதில் வாய் மூலம் சொன்னது. அப்படி சொல்லியிருக்குள்ள 21ஆம் தேதி நகரசபையால் இந்த மற்ற பேங்க்கில் ஒரு பார்ட்டிக்கு இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது பிழையானவை இல்லை, இது வந்து தொழிற்சங்க உரிமைகளை மீறும் ஒரு செயல்பாடு. நாங்கள் எப்படியும் எங்களோட கூட்டத்தை நாங்கள் வைப்போம். நாங்கள் இதற்கு பிரச்சனை வந்து போலீஸும் நகரசபையும் முறையான உண்மையான தகவல் இல்லாமல் பிழையான தகவல் கொடுத்து தான் இந்த தீர்மானம் எடுத்திருக்குது.
ஆயினும் தனது மேதின கூட்டம் நாளைய தினம் கொழும்பில் நடத்தப்படும் என்று தெரிவித்த ஜோசப் ஸ்டாலின், நடத்தப்படவுள்ள இடம் நாளைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதன்படி ஹைட் மைதானம் உட்பட அந்நிய வீதிகளில் கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்துவதற்கு தொழிற்சங்க ஒன்றியத்துக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த உத்தரவை மீறும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதி எச்சரித்தார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. அமெரிக்காவில் விஷ மருந்து கொடுத்து மரண தண்டனையை நிறைவேற்ற எடுத்த முயற்சி தவறான மருந்தால் தோல்வி அடைந்ததை அடுத்து அந்த குறிப்பிட்ட கைதி வலியால் பல மணி தியாலம் துடிதுடித்து பின்னர் மாரடைப்பால் மரணம் அடைந்திருப்பது மிகவும் பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. இது பற்றிய பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அமெரிக்காவில் ஒக்லாஹோமா மாநிலத்தில் கைதியொருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக விஷ ஊசி செலுத்தப்பட்ட போது அந்த ஊசியில் இருந்த விஷ மருந்துகள் ஒழுங்காக வேலை செய்யவில்லை. இதனால் மரண தண்டனை நிறைவேற்றம் பாதியில் நிறுத்தப்பட்ட போது கொஞ்ச நேரத்தில் அவர் மாரடைப்பு ஏற்பட்டு துடி துடித்து இறந்து போனார். அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக விஷ மருந்து கொடுப்பதற்காக நரம்புகளை அமைதியடைய செய்யும் ஊசி மருந்து நேற்று மாலை 6:23 கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிடங்கள் கழித்து அவர் சுயநினைவை இழந்துவிட்டதாக மருத்துவர் அறிவித்தார். சில நிமிடங்களின் பின்னர் பார்த்தபோது அவரது உடல் அசைந்து கொண்டிருப்பதையும் நரம்பில் வெடிப்பு ஏற்பட்டிருப்பதையும் மருத்துவர் அவதானித்திருக்கிறார். அதன் பின்னர் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது என்று தெரியவர வழியில் பார்த்து கொண்டிருப்பவர்களின் கேலரி அறையின் திரை மூடப்பட்டது. பின்னர் மரண தண்டனை நிறைவேற்றம் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அரை மணி நேரத்தில் கிளேட்டன் லோக்கட் மாரடைப்பால் துடிதுடித்து இறந்து போனார். அவருக்கு பின்னர் 2 மணி நேரத்தில் தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த இன்னொரு கைதியின் மரண தண்டனையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷ மருந்தை விநியோகிக்கும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தாது மூடி வைக்கும் மாநில சட்டத்தை எதிர்த்து முன்னதாக இந்த 2 கைதிகளும் வழக்கு தாக்கல் செய்து அதில் தோல்வியும் அடைந்திருந்தனர். 3 மருந்துகள் கொண்ட இந்த விஷ ஊசி முறையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதன் சட்டபூர்வ தன்மை பற்றியும், கொடூரமான வளமைக்கு மாறான தண்டனை முறைகளுக்கு எதிராக அமெரிக்க அரசியலமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கின்ற உரிமைகள் பற்றியும் பரவலான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கிளேட்டன் லோக்கட்டின் இந்த மரண தண்டனை விவகாரம் வந்திருக்கிறது. ஊசி மருந்துகள் செலுத்தப்பட்ட போது லோக்கட் துடி துடித்து சிரமப்பட்டதாக நேரில் கண்டவர்கள்
கூறுகின்றனர்.
மரண தண்டனை படுக்கையில் துடிதுடித்த கிளேட்டன் லோக்கட் தனக்கு அடுத்து விஷமருந்தை ஏற்றுவதற்கு மருத்துவர்கள் தயாரான போது ஒரு கட்டத்தில் தான் இன்னும் மயக்கமடையவில்லை என்பதை சிறை அதிகாரிகளுக்கு சொல்லியதாக பிபிசியிடம் பேசிய உள்ளூர் தொலைக்காட்சி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்தார்.
And at that point they started administering the 2 other drugs. One stops your breathing, the other one stops your heart.
அதன் பின்னர் மற்ற 2 மருந்துகளையும் அவர்கள் உடலில் செலுத்த தொடங்கினார்கள். ஒன்று சுவாசத்தையும் மற்றது இதயத்தையும் நிறுத்துவதற்கான மருந்துகளவை. பின்னர் அவர் தனது தலையை 2 பக்கங்களும் ஆட்டியவாறு படுக்கையிலிருந்து தலையை சற்று உயர்த்தினார். அதன் பின்னர் ஏதோ முனகியபடி கூறினார். கைகளையும் கால்களையும் அசைத்தபடி படுக்கையிலிருந்து எழும்பி பேசவும் முயற்சித்தார். மிகவும் சிரமப்பட்டுத்தான் சுவாசித்தார். வெளியில் பார்த்து கொண்டிருப்பவர்களை திடீரென்று பார்த்த பெண் சிறை அதிகாரி ஒருவர், நாம் பார்வையாளர் அறையின் திரையை மூடப்போகிறோம், இதனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றோம் என்று கூறினார் என்றார் கர்ட்னி பிரான்சிஸ்கோ. இந்த சம்பவத்தை அடுத்து ஒக்லஹோமா ஆளுநர் மாநிலத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நடைமுறைகள் தொடர்பில் முழுமையான மீளாய்வுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். 1999 19 வயது இளம்பெண்ணை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தனது நண்பர்கள் அவளை உயிரோடு புதைப்பதை பார்த்து கொண்டிருந்த குற்றத்திற்காக 38 வயதான கிளேட்டன் லாக்கெட்டுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவுக்கு விஷ ஊசி மருந்துகள் ஏற்றுமதி செய்வதை ஐரோப்பிய ஒன்றிய மருந்து கம்பெனிகள் நிறுத்தி கொண்டது முதல் அமெரிக்க மாநிலங்கள் மரண தண்டனை நிறைவேற்றுவதில் பெரும் சிரமங்களை சந்தித்துள்ளன. முன்னெப்போதும் பரிசோதித்து பார்க்காத மருந்து கலவைகளை சில மாநில அரசுகள் பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றன. இன்னும் சில அரசுகள் தமக்கு தேவையான விதத்தில் விஷ மருந்துகளை தயாரித்து தருமாறு சில மருந்து கம்பெனிகளை கேட்டுள்ளன. மற்ற நச்சுவாயு, மின்சார நாட்காலி போன்ற வழிமுறைகளை விட இந்த விஷ ஊசி முறை கருணைத்தன்மை மிக்கது என்றுதான் கூறப்பட்டு வந்தது. ஆனால் இந்த 3 மருந்துகளின் கலவை ஊசி முறையும் தேவையற்ற வேதனைகளை ஏற்படுத்துவதாகத்தான் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய பலகணியில் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இலங்கையின் வடபகுதி தமிழர்கள் சிலரின் கருத்துக்களை தமிழில் தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 5 ஆண்டுகள் ஆகின்றன. யுத்த நெருக்கடிகள் சூழ்ந்திருந்த வடமாகாண மக்களுடைய வாழ்க்கையில் அமைதி திரும்பியிருக்கின்றது. வீதிகள் செப்பனிடப்பட்டு போக்குவரத்துக்கள் இலகுவாகியிருக்கின்றன. என்றாலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்களின் மூழ்குடியேற்றம், வாழ்வாதாரம் போன்றவற்றில் அந்த மக்கள் இன்னும் பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருக்கின்றார்கள். அத்துடன் யுத்தம் ஒன்று மூழ்வதற்கு காரணமாக இருந்த இனப்பிரச்சினைக்கு இன்னும் ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் அவர்கள் மூழ்கியிருக்கின்றார்கள். இதனால் தமது அயலில் உள்ள பெரிய நாடாகிய இந்தியா யுத்தம் முடிந்ததன் பின்னர் தங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தர அமைதி ஏற்படுத்துவதற்கும் பிரச்சனைகளின்றி வாழ்வதற்கும் வழி செய்ய மாட்டாதா என்ற எதிர்பார்ப்பு இந்த மக்களிடையே பெரிய அளவில் காணப்படுகின்றது. இதனால் இந்திய மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, அவற்றின் அரசியல் நிலைமைகளிலும் அரசியல் போக்குகளிலும் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையில் இந்திய தேர்தலிலும் அதன் மூலம் அங்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களிலும் அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள்.
இப்போ நாங்கள் இந்திய அரசியல் மாற்றத்தை விரும்புகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த காலங்களில் காங்கிரஸ் அரசு தான் இந்திய ஆட்சி பீடத்தில் இருந்தது. அது இதில் தமிழர்களுக்கு சாதகமான நிலைப்பாடு எடுத்துக்கொண்ட வீதங்கள் குறைவு. தற்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் இதில் தமிழர்களுக்கு சாதகமாக கருத்து நிலப்பாட்டை முன் வச்சிருக்கிறார். இது எங்களுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த நிலப்பாடு எமக்கு இந்திய அரசியல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கணும். மேலும் ஈழத்தமிழர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை இந்திய அரசாங்கம் நரேந்திர மோடி ஊடாக செய்யும் என்று நாங்கள் நம்புறோம்
என்றார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர். இந்திய தேர்தலில் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அலையொன்று வீசுவதாக கூறப்படுவது வட இலங்கை மக்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்திருக்கின்றது. அதை பற்றி வன்னி பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் குறிப்பிடுகின்றார்.
நரேந்திர மோடி ஜெல் நேரம் பிரதமராக வந்த அவருடைய நிலப்பாடு எங்களுக்கு என்ன மாதிரி முடியும் நாங்கள் இப்போ சிந்திக்கிறோம். இந்த நிலப்பாடு என்ன மாதிரி வருமென்றது எங்களுக்கு சொல்ல தெரியாமல் கிடக்கு. காங்கிரஸ் வந்தால் திரும்ப நமக்கு துன்பம் தான். துன்பம் ஐயா இதுதான் ஐயா பிரச்சனையில் ஒரு பிரச்சனையும் எங்களோட பிரச்சனை தீராது. காங்கிரஸ் எங்களுக்கு எந்தமான சாதகமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்த இல்லை. சரி, நரேந்திர மோடி வந்து எங்களுக்கு என்னதான் செய்வாரன்றதை இப்போதைக்கு நாங்கள் சொல்லக்கூடியதா இல்லை. வந்த பிறகு தான் சொல்லலாம்.
இதே விடயத்தை பற்றி கருத்து வெளியிட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர்,
இலங்கையில வந்து சிங்கள பௌத்தவாதம் காணப்படுது. இந்தியால வந்து மோடி வந்து பிரதமரானா அங்க வந்து இந்து சமயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு கடும் போக்கான ஒரு இந்து சமய நாடாகத்தான் அந்த நாடு செயல்படும். அது வந்து சிங்களவருக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு உறவை வந்து இன்னும் வலுவிளக்க செய்யும் கட்டாயம். அந்த சந்தர்ப்பத்தை இலங்கை தமிழ் தலைவர்கள் வந்து அதை சரியா பயன்படுத்தி அதற்கூட ஒரு தீர்வையோ இல்லாட்டி இந்தியாவின் ஆதரவையோ பருவீனமாக இருந்தால் அது வந்து இலங்கை தமிழருக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுத்தும்
என தெரிவித்தார். அதே நேரம் இந்த தேர்தலில் மோடி, லேடி, டேடி என்ற மும்முனை போட்டி காணப்படுவதை தேர்தல் பிரச்சாரங்களின் மூலம் கண்டறிந்திருப்பதாக ஒருவர், அவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர், கூறுகின்றார்.
நரேந்திர மோடி வந்து இலங்கை மக்களோட பிரச்சனை தாண்டி இப்ப இலங்கை மீனவத்தை பிரச்சனை தீர்ப்பேன் சொல்றார். ஆனா ஜெயலலிதா அம்மா சொல்றா பிரச்சார கூட்டத்துல மூடியா இந்த லேடியான்னு பாப்பம் அண்டே இல்லையே, அதே நேரம் கருணாநிதி ஐயாண்டமான்னு சொல்றார் மூடியும் இல்ல லேடியும் இல்ல நம்ம டேடி தானு சொல்லி. ஆனால் ஜெயலலிதா அம்மா அண்மை காலத்துல உண்மையிலே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறா, சில வேலைகளை செய்திருக்கிறா. அதே வேலையே கருணாநிதி ஐயா இருந்த காலத்துல செய்திருந்தால் நாங்கள் அந்த எட்டு கொண்டிருக்கைக்குள்ள கொஞ்சம் தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். அதே அவர் செய்யாம விட்டுட்டார். வைகோ வால்சாமி அவர் ஆட்சியில இருந்தாரோ இல்லையோ இல்ல என்பியா இருந்தாரோ இல்லையோ நண்டிலிருந்து இந்த வரையும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு வர்றார். அதுபோல ஜெயலலிதா அம்மா ஒரு காலம் இருந்தா இந்த நேரத்துல உண்மையில இந்த நாங்கள் போர்க்கால் பாதிக்கப்பட்ட பிறகு நிச்சயமா தமிழ் மக்களுக்காக அவ குரல் கொடுக்கிறா, நியாயமான வேலையில் செய்தும் இருக்கிறா, நாங்கள் அவ வாரத விரும்புகிறோம். அதே நேரத்துல எங்களை மத்திய அரசாங்கத்துல காங்கிரஸ் பற்றி வாரத எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் எங்கள்ட மக்கள்கிட்ட புள்ளியை கிள்ளி தொட்டிலே மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தது இந்திய மத்திய அரசாங்கம் தான். எங்களை மக்களுக்கு அழிவுக்கு பெருங்காரணமா இருந்த இந்த மத்திய அரசாங்கத்தின் இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு உட்பட்ட காலம்தான். அது சிலவுல மூடிந்த ஆட்சிக்குள்ள வந்தால் சிலவுல மாறி வருமோன்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்க, அவர் வந்தா பிறகுதான் அதை பற்றியும் நாங்கள் சொல்லலாம்.
இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவரிடம் இந்திய தேர்தலை பற்றி கேட்டபோது அங்கு ஒரு புதிய அரசு உருவாகமாக இருந்தால் இலங்கை அரசு மற்றும் இலங்கை தமிழ் மக்கள் ஆகியவற்றுடனான உறவில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார்.
இந்தியாவினுடைய பாதுகாப்பில் இலங்கையினுடைய நிலைப்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் இன்று இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசாக இருக்கின்ற அதே சமயம் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், சீனா இலங்கையை எவ்வளவு தூரம் தனது தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்கின்றது, ஒட்டுமொத்தமான இலங்கையில் வடக்கு கிழக்கில் எவ்வளவு தூரம் சீனா பாகிஸ்தானுடைய நடமாட்டங்கள் கூடியிருக்கின்றது போன்ற பல விடயங்கள் நான் நம்புகின்றேன் எதிர்வரக்கூடிய அரசாங்கங்களினால் கவனத்தில் எடுக்கப்படலாம். அவ்வாறு கவனத்தில் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது தொடர்பாக இது வெறுமனே இலங்கை அரசாங்கத்துடன் வச்சிருக்கக்கூடிய நட்பு மாத்திரமல்ல தமிழ் மக்களுடன் வச்சிருக்கக்கூடிய நட்பு என்பதும் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கலாம். வடகிழக்கு என்பது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற பிரதேசம் என்பதை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது ஒரு முக்கிய இடத்தை வகிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். வரக்கூடிய அரசாங்கம் அதனை அதிகாரிகள் மட்டத்தில் பியூரோக்ரசியிடம் கையளித்து விட்டு இருப்பார்கள் என்று நான் கருதவில்லை. மாறாக தமது நாட்டினுடைய பாதுகாப்பு பிராந்திய வல்லாதிக்க சக்தி என்ற விடயம் உலக நாடுகளுக்குள் இந்தியா முதன்மை பரப்ப தேவை என்ற அந்த சிந்தனை ஆகவே அந்த இந்திய தேசியவாதம் என்பது முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் நம்புகின்றேன் இந்த மாற்றங்கள் இந்தியாவுக்கு அவசியமாக தேவைப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எதிர்வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக கொள்கை ரீதியான மாற்றங்கள் அங்கு இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது என்று நான் கருதுகின்றேன்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். அதே நேரம் இந்த தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று இபிடிபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்களிடம் கேட்டேன்.
இந்திய தேர்தலில் அது தமிழக அரசியலையும் அல்லது இந்திய தேசிய அரசியலையும் இலங்கை தமிழர்களின் விடயங்கள் தொடர்பாக தேர்தல் லாபங்களுக்காக அரசியல் லாபங்களுக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டதே தவிர உருப்படியான எந்த நிலையான நிலைப்பாடை எந்த ஆட்சியில் வந்தவர்களாலும் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் வரலாறு. அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து தேர்தல் காலங்களில் அவர்கள் எங்களது பிரச்சனையை கையில் எடுப்பதும் தேர்தல் முடிந்த பின்பு கைகளை விடுவதுமான வரலாற்றை அனுபவித்தவர்கள் என்ற ரீதியில் இந்திய அரசியலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு கூடாக எங்களது பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிடும் என்று எங்கள் மக்கள் நம்பவில்லை என்றுதான் நான் நம்புகின்றேன். ஏனென்றால் கடந்த ஜெனீவா தீர்மானத்தின் போதும் இந்தியா தனது தெளிவாக தனது நிலைப்பாடை வெளிக்காட்டியிருக்கின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்தியா மட்டுமில்ல சர்வதேச நாடுகள் எல்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கான தீர்வை இலங்கை அரசாங்கத்துடன் பேசித்தான் தீர்க்க வேண்டும் என்பதை எல்லோரும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் எதிர்வரும் தேர்தலுக்கூடாக இந்தியாவில் ஏற்பட போற மாற்றமான அரசும் கூடி அந்த நிலைப்பாடு தான் வலியுறுத்தும் என்று நான் நம்புகின்றேன்
என்றார் இபிடிபி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள்.
பெட்டகத்தை கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
உலகம் ஆன்டிபயாட்டிக்ஸ் எனப்படும் நோய் எதிர்ப்பு மருந்துகளின் காலத்திற்கு பிந்தைய ஒரு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புருனேயில் ஷரியா சட்டத்தின் அமல்படுத்தம் நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.